ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த இனிமையான மாலை பொழுதில் எல்லாருக்கும் என்ன பணிவான நமஸ்காரங்கள். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம 2வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம் படிக்க போகிறோம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2 பதம் 46. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷ பத்ரேஷ் நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நேஷ்டிகி. யாவானர்த்த உதபானே சர்வதஹ சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணியஸ்ய விஜானதஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சத்சுரோமிலிதமேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்ருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய அதிஷதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாவான் அர்த்த உதபானி சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணச்ச விதானக. ஒரு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோல வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். இது வந்து நம்ம போன உபன்யாசத்துடைய தொடர்ச்சி தான். கடந்த சென்று 2 தினங்களாக வந்து நம்ம வேதங்களுடைய நோக்கம் என்ன, வேதங்கள் வந்து எதுக்காக தொகுக்கப்பட்டது, வேதங்கள் வந்து எதுக்காக தொகுக்கப்பட்டது அதோடைய நோக்கம் என்ன, எதுக்காக வியாசர் வந்து வேதங்களை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். அது சம்பந்தமாக கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்னென்ன சொல்கிறாரு, கிருஷ்ணா வந்து 42 மற்றும் 43வது ஸ்லோகத்தில் வேதங்கள் உள்ள மலர் மொழிகளால் கவரப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வேதங்கள் உள்ள மலர் மொழிகளால் கவரப்படுறவங்க பக்தி பாதைக்கு வரமாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, சதுர்வேதி 4 வேதம் படித்தவங்க, திரிவேதி 3 வேதம் படித்தவங்க, த்வேதி 2 வேதம் படித்தவங்க, இந்த மாதிரி நிறைய வேதம் படிச்சிருக்காங்க. அதனால் வேதங்களை படிக்கிறது மட்டும் பத்தாது, வேதங்களை படிக்கிறது மட்டும் பத்தாது. வேதத்தினுடைய நோக்கம், வேதத்தினுடைய நோக்கம் வேதாந்தா, வேதாந்தா அப்படின்னா வேதத்தினுடைய இறுதி நோக்கம், வேதத்தினுடைய இறுதி லட்சியம், வேதங்களால் அறியப்பட வேண்டியது, வேதங்களுடைய முழுமையான அறிவு, வேதங்களால் கிடைக்கூடிய இறுதி அறிவு தான் வேதாந்தம். வேதம்னு அறிவு, அந்தம்னா இறுதி அறி, முழுமையான இறுதி தீர்ப்பு. ஸோ வேதாந்த சூத்திரம், அந்த வேதாந்தத்துக்கு விளக்கம் எழுதுனா வேதாந்த சூத்திரம். இந்த வேதாந்த சூத்திரம் வந்து நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க, ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர், மாத்வாச்சாரியர் இவங்கெல்லாம், ராமானுஜாச்சாரியர். ஆனால் வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசதேவர் கொடுத்த நேரடி விளக்கம் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் வந்து எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம். நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகுமகா திரிவ சம்யுதம் பிரபத பாகவதம் ரசமாலயம். நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகமுகா திரவ சம்யுதம். சுகதேவ் கோஸ்வாமி, சுகதேவ் கோஸ்வாமி மாதிரி ஒரு தூய்மையான வைஷ்ணவர், தூய்மையான பக்தர், அவருடைய இதழிலிருந்து வந்த இந்த பாகவதம் வந்து மிக மிக உன்னதமானது. ரசமாலயம் எல்லா வேதங்களுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அதனால கலியுகத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் தான் ஒரே சாஸ்திரம், ஒரே நம்ம பின்பற்ற வேண்டியது பாகவத தர்மம். ஸோ ஒரு சமயம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி நைமிஷாரின்ங்கிற இடத்துல, நைமிஷாரின்ங்கிறது இப்போ அந்த இடம் இருக்கு, நிம்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன், அந்த நிம்ஷா ஸ்டேஷன்ல இறங்கி வட இந்தியாவில் போனோம்னா நைமிஷாரண்யம், பாகவதம் சொற்பொழிவு நடந்த இடத்துக்கு போகலாம், பாகவத லீலைகள் நடந்த இடம். சூத கோஸ்வாமி, அதாவது சௌனக் ரிஷி, சௌனவ் ரிஷிங்கிற தலைமையில், அவருடைய அந்த ரிஷி முனிவருடைய தலைமையில் 1000கணக்கான முனிவர்கள் அங்கே ஒன்று சேர்ந்திருந்தாங்க நைமிஷாரண்யங்கிற இடத்துல. அவங்க எதுக்கு அங்க ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா கலியுகம் தொடங்க போகுது. ஸோ கலியுகம் வந்து இருக்கிறது ரொம்ப மோசமான யுகம், நான்கு யுகத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமானது கலியுகம். ஸோ இந்த கலியுகத்துல வந்து ஜனங்க ரொம்ப அறிவு குறைந்தவங்களா இருப்பாங்க. மந்தா அசுமந்த மந்தையோ மந்த பாக்கியோ அபாத்திரதா, கலியுக ஜனங்க மந்த புத்தி உள்ளவங்களாகவும் சண்டை சச்சரவு உள்ளவங்களாகவும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ கலியுக ஜனங்களுடைய நன்மைக்காக சௌனக ரிஷியோட தலைமையில ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அங்கே யாகம் செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க பகவான் இடத்துல. அப்போ அந்த இடத்துக்கு சூத்ரகோஸ்வாமி வர்றார். இப்போ சூத்ரகோஸ்வாமிகிட்ட இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து இந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க, முனிவர்களாக வந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சூத்ரகோஸ்வாமிகிட்ட பாகவதம் கேட்கறதுக்கு முன்னாடி துவாபரயுகம் முடிகிற சமயத்தில் கிருஷ்ணர் வந்துடைய லீலைகளை முடிச்சுட்டு துவாரகை போயிட்டார். துவாரகையிலிருந்து அதாவது தன்னுடைய ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டார். கோலோக விருந்தாவன் கிருஷ்ணா வந்து இந்த பூமியிலிருந்து லீலையை முடிச்சதும் கோலோக விருந்தாவன் போயிட்டார். கிருஷ்ணா இந்த பூமியை விட்டு மறைய போறாரு தெரிஞ்ச உடனே எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர் பின்னாடி போயிடுச்சு. எல்லா ஐஸ்வர்யங்கள் எல்லாமே வந்து எல்லா தேவர்கள் அவருடைய சகாக்கள் எல்லாமே கிருஷ்ணர் கூட திரும்ப போயிட்டாங்க. அப்போ வந்து இந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க, அப்போ கலியுகத்துக்காக கிருஷ்ணர் என்னத்தை விட்டு போனாரு, எப்படி நம்ம என்ன செய்யறது, கலியுகத்தில் வந்து என்ன என்ன வழி கிருஷ்ணாவை அடையிறதுக்கு, கிருஷ்ணர் அடையிறதுக்கு ஒரே வழிதான், அது வந்து ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ணா வந்து பாகவதம் விட்டுட்டு போயிருக்கார். கலியுக ஜனங்களுக்காக கிருஷ்ணா கொடுத்துக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். ஸோ கிருஷ்ணா வந்து பாகவத ரூபத்தில் இருக்கார். கலியுகத்தில் வந்து கிருஷ்ணா ரெண்டு விதத்தில் இருக்கார், ஒன்று வந்து ஹரிநாமத்தில் இருக்காரு, இன்னொன்று பாகவதம். பாகவதம் வந்து கிருஷ்ணாவோட இலக்கிய அவதாரம், லிட்டரரி இன்கார்னேஷன், இலக்கிய அவதாரம். யார் வீட்டில் பாகவதம் இருக்கோ அங்கே கிருஷ்ணர் இருக்கார். யார் வந்து பவானி நாமத்தை வச்சிருக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவங்க கூட கிருஷ்ணா எப்பவுமே இருக்கார். கிருஷ்ணா வந்து புனித நாமத்தில் இருக்கார். கலுத்து நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி, கலியுகத்தில் வந்து பகவான் வழிபடுறதுக்கு மிக சிறந்த வழி வந்து நாம ஜபம். அதே போல ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் பாகவதம் என்ன சொல்லுது, நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நேஷ்டிக்கு. தினமும் பாகவதம் படிக்கணும், தினமும் பாகவதம். ரெண்டு பாகவதம் இருக்கு, ஒன்று புஸ்தக பாகவதம், இன்னொரு பக்தர் பாகவதம். புஸ்தக பாகவதத்தை தெரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதிட்ட போகணும். அப்போ அந்த பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணுறது மூலமா புஸ்தக பாகவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தினமும் பாகவத சேவை பண்ணால் பகவதி உத்தம ஸ்லோகே, பாகவதத்தில் உள்ளதான் தெய்வீகமான ஸ்லோகங்கள், அது என்ன கொடுக்கும் நமக்கு, பக்தி பவதி நேஷ்டிக்கு, பக்தி கொடுக்கும். கிருஷ்ணா மேல தூய்மையான அன்பு, கிருஷ்ண பிரேமம். பாகவதம் நமக்கு என்ன கொடுக்குது, கிருஷ்ண பிரேமம். ஆனால் பாகவதத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க, பிரபு பாகவதத்தில் போட்டிருக்கு இந்த அத்தியாயம் படித்தா நமக்கு வந்து இந்த பலன் கிடைக்கும், இந்த புண்ணியம் கிடைக்கும், நமக்கு பிறப்பு இறப்புலேருந்து விடுபடலாம், மோட்சம் அடையலாம், இப்படிலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேள்வி வரலாம். பொதுவாக எல்லாருமே பாகவதம் படிக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் பொது ஜனங்கள் எல்லாருமே யாரெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்க. ஆனால் பக்தர்களுக்கு என்ன கிடைக்கும், கிருஷ்ணர் மேலே பிரேமம் கிடைக்கும், கிருஷ்ணா மேலே பிரேமம் கிடைக்கும். அதான் பாகவத்துடைய கருணை. பாகவத்துடைய கருணை என்னன்னா பாகவத்துடைய ஸ்லோகங்கள்லாம் வந்து கிருஷ்ணன் மேலே பிரேமம் கொடுக்கும். ஸோ அதனால இந்த கலியுகத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு மத்தியில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் தான் ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு. ஸோ வேதங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, ரெண்டு கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. கிருஷ்ணா சொல்ற அர்ஜுனன், கிருஷ்ணன் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா இந்த வேதங்கள் வந்து மூன்று குணங்களில் உள்ளவங்களுக்காக, மூன்று குணங்களில் உள்ளவங்க செயல்படுறது, அவங்கள என்ன பண்ணுறது, நிர்பந்தோ நித்திய சத்வத்தோ நிர்யோகமாக்குவான். முக்குணத்தில் செயல்படுவாங்க வேதத்தில் உள்ளவங்க, புண்ணிய காரியங்கள் பல நோக்கு கர்மங்கள், இந்த யாகம் செய்தாருக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த மாதிரி பலனை எதிர்பார்த்து செய்கிறவங்க. இப்போ எதுக்காக வியாசரதி பண்ணாருன்னா, படிப்படியாக அவங்கள பக்தி பாதி கொண்டு வரதுக்காக. போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா பிரகத சேதசா விவசாய ஆத்மிகா பூத்தி சமாத உணம் விதியதே. பொதுவாக ஜனங்க வந்து புலன்பத்திலையும் பௌதிக ஆசிரியர் ரொம்ப பற்றுதல் கொண்டிருக்காங்க. அப்போ அவங்கள வந்து அந்த புலன்ப விஷயங்களும் பற்றுதலேருந்தும் படிப்படியாக ஆத்மீய பாதைக்கு கொண்டு வரது தான் வேதங்களுடைய லட்சியம். அவங்கள நல்ல தர்மங்கள் அவங்கவுங்க தர்மத்தை சரிவர செய்ய வைத்து, அதுக்கப்புறம் அவங்கள பொருளாதார முன்னேற்றம் அடைய வைத்து, அப்புறம் இறுதியில் மோட்சம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி வேதங்களில் நிறைய சொல்லியிருக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து சரியான பாதையில் இட்டு செல்வதற்காக. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு ஊரில் அந்த வேத காலத்தில் கிராமங்களில் நிறைய நீர்த்தேக்கங்கள்லாம் இருக்கும், இப்போல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ கிராமப்புறங்களில் வந்து நீர்த்தேக்கங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜனங்கள் வந்து பௌதிக ஆசையினால என்ன பண்ணுறாங்க, குளங்கள் எல்லாம் மூடிடுறாங்க. கிராமங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு நகரமாக்குறாங்க. ஸோ வேத நாகரிகம், சிவிலைசேஷன், நாகரிகம்ங்கிறது எப்படி சிவிலைசேஷன், நாகரிக டெவலப்மெண்ட், நாகரிக வளர்ச்சிங்கிறது வேத காலத்தில் நாகரிக வளர்ச்சிங்கிறது எதை மையமாக வச்சுருந்ததுன்னா மலைகளையும் நீர்த்தேக்கங்களும், நீர்த்தேக்கங்கள், நதி எங்கே ஓடுதோ, நதி ஓடுற இடம், ஆறு ஓடுற இடம், நதி ஓடுற இடம் தான் அங்கே தான் ஜனங்களுடைய ஜனத்தொகை அங்கே தான் இருக்கும், ஜனங்களுடைய வாழ்வு வாழ்வாதாரம் அதுதான். நமக்கு வாழ்வாதாரம் நீர், நீரும் நிலம், மலைகள்லாம் இருக்கு இல்லையா, மலைகளில் நிறைய மூலிகைகள் கிடைக்குது, தாது பொருட்கள் கிடைக்குது, நிறைய பழங்கள் கிடைக்குது, இந்த மாதிரி மலைகள் நமக்கு நிறைய கொடுக்கும். ஸோ மலைகளும் நதிகளும் அதை சார்ந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் வேத காலத்தில் வந்து நாகரிகமான வாழ்க்கை. இப்போ நாகரிகமான வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பெரிய பெரிய பில்டிங் இருக்கணும், ஐடி பார்க் வரணும், டெக்னாலஜி டெக்னோ பார்க், ஐடி பார்க், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், பிக் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள், பெரிய பெரிய எல்லாரும் இன்ஜினியர் படிக்கிறோம் இல்லையா, எல்லாரும் இன்ஜினியரிங் படித்து காலரே அழுக்காகவும் வேலை பார்க்கணும், உட்காந்து இடத்துல வேலை செய்யணும். பட் வேத கலாச்சாரம் என்னதுன்னா நதிகளையும் நீர், நம்முடைய இயற்கையோடு சேர்ந்து வாழ்வது தான் வேத காலம், இயற்கையோடு சேர்ந்து வாழ்வது, மலைகள் நதிகள் இப்போ நமக்கு தேவையானதுலாம் அங்கே கிடைக்கும். எதுக்குமே நம்ம ஊரை விட்டு வெளியே போக வேண்டாம், நம்ம ஊர் நம்ம இடத்த விட்டு எங்கேயுமே போக வேண்டியதில்லை, நமக்கு தேவையான பொருட்கள் அங்கேயே கிடைக்கும். நிலம் இருக்கும், நிலம் நிலத்தை சார்ந்த வாழ்க்கை, நதி நதியை சார்ந்த வாழ்க்கை, மலை மலையை சார்ந்த, நம்ம சொல்கிறோம் இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, காடும் காடு சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடம், நீர் நதிகள் சார்ந்த மாதிரி இந்த இதை சார்ந்து தான் வாழ்க்கை இருந்தது, இதை சார்ந்து தான் வந்து வாழ்க்கை இருந்தது. இந்த மாதிரி வேத காலத்தில் இப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ என்ன நிறைய நீர்த்தேக்கங்களாக இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மழை நீரை சேமிக்கிறது குளங்கள்லாம் கட்டினாங்க, குளங்கள் ஏரிகள்லாம் வெட்டுவாங்க, குளங்கள் ஏரிகள் வெட்டும்போது என்னாகும்னா மழை நீர் வந்து அங்கே சேமிக்கும். அப்போ அந்த மழை நீரில் சேமிக்கிற குளங்கள் ஏரிகள் இருந்தும் தண்ணீர் எடுத்து குளிக்கலாம், துவைக்கலாம், வயலுக்கு பாய்ச்சலாம், அப்போ பூமி நல்லா செழிப்பாக இருக்கும், வயல்களுக்கு நீர் வரத்து போகும், அப்போ என்னாகும் தானியங்கள்லாம் நல்லா செழிப்பாக வரும், பூமி நல்லா பசுமையாக இருக்கும் இல்லையா. அப்போ அது மாதிரி ஏரி குளங்கள்ல மன்னர்கள்லாம் வந்து ஏரிகள் குளங்கள்லாம் வெட்டினாங்க, மூதாதையர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, கலியுகத்தில் வந்து நாகரிக முன்னேற்றங்கள் பேரில் நம்ம இயற்கையிலேருந்து விலக ஆரம்பித்தோம், இயற்கையோடு சேர்ந்து வாழாமல் பொருளாதார முன்னேற்றம், ஆடம்பரமான வாழ்க்கை, மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மலைகளை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறோம், குளங்கள் எல்லாம் மூடி அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. இப்போ சென்னையில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சென்னையில் வெள்ளப்பெருக்கு வந்து, சென்னையில் வந்து வெள்ளம் பெரிய மழை வந்து வெள்ளப்பெருக்காகி வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, போய் ஊரே தண்ணியில் மிதந்தது. காரணம் என்னது, நூற்றுக்கும் மேற்பட்ட குளங்கள் வந்து மூடப்பட்டுச்சு, குளங்கள்லாம் மூடி மூடி என்ன பண்ண, அரசியல்வாதிகள் பொது ஜனங்கள் அதிகாரிகள்லாம் வந்து இயற்கையை துஷ்பிரயோகம் பண்ணாங்க, தண்ணீர் போகிறதுக்கு இடம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த மழை பெஞ்சா தண்ணி போகணுமா இல்லையா, ஸோ மழை பெஞ்சு தண்ணி போக இடம் இல்லாமல் குளங்களையும் ஏரிகள்லாம் மூடினதுனால இப்போ பேர் மட்டும்தான் அந்த ஏரி குளம்லாம் இருக்குது, பேரில் மட்டும்தான், குளத்தூர், வேளச்சேரி, பெருங்குளத்தூர், காட்டாங்குளத்தூர், இந்த மாதிரி பேரில் மட்டும்தான் ஏரி இருக்குது, அந்த ஊரில் ஏரி இல்லை. அப்போ தண்ணி எங்கே போகும், நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும். அப்போ என்ன ஆயிடுச்சு, தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து நம்ம மொட்டை மாடியில் உட்காந்துருந்தான், யாராவது சாப்பாடு போடுவாங்களா, யாராவது பால் வாங்கி கொடுப்பாங்களா, எல்லாம் இருக்கு அவன்கிட்ட, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பணம் இருக்குது, பேங்க்கில் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம், பேங்க்கில் நிறைய பணம் இருக்குது, ஆனால் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்கலையா, அடுத்த வேளை உணவு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே உட்காந்துட்டு இருக்கு, மேலே உட்காந்துட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் இயற்கை நம்மளை எச்சரிக்கும், இயற்கையை வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணும்போது இயற்கையினால் வந்து நம்ம தண்டிக்கப்படுறோம். அதனால தான் என்ன பண்ணாங்க, வேத காலத்தில் எல்லாத்துக்கும் சரிவர திட்டமிட்டு நாகரிகம் வளர்ந்து, இது வந்து இந்த இடம் வந்து நதி போகிறதுக்கு, இந்த இடம் வாய்க்கால், வாய்க்கால் போகிறது வந்து வயலுக்காக தண்ணீர் போகும், வாய்க்காலில் தண்ணி போகும், குளத்துக்கு தண்ணி போகும், மழை பெஞ்சால் தண்ணி ஊருக்குள்ளே நிற்காது, மழை பெஞ்சால் என்னாகும், ஊரில் எங்கேயும் தண்ணி போகாமல் கரெக்டாக அந்த சேனல் வழியாக வாய்க்கால் வழியாக வயலுக்கு போகும், குளத்துக்கு போகும், ஆற்றுக்கு போகும், எல்லாமே சரிவர பயன்படும். அப்புறம் அந்த ஆற்றுக்கு போகிற தண்ணி வந்து நல்லா வெள்ளம் வரும்போது அது சமுத்திரத்தில் கடலில் போய் சேருது. அது இப்படி சிஸ்டமேட்டிக்காக பக்குவமாக எல்லாம் வாழ்ந்துருந்தாங்க. இப்போ நம்ம கலியுகத்தில் என்ன பண்ணிட்டோம், நிறைய விஞ்ஞான முன்னேற்றம் இருக்குது, ஆனால் பாருங்கள், நமக்கு குடிக்கிற சுத்தமான தண்ணி இல்லை, சுவாசிக்க சுத்தமான காற்று இல்லை, நம்ம உண்ணக்கூடிய உணவும் சுத்தம் இல்லை, எல்லாத்துலயும் வந்து ரசாயனம் கெமிக்கல் எல்லாத்துலயும் கெமிக்கல் போடுறாங்க. எண்ணெய், தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், கீரை எல்லா உணவுப் பொருட்களையும் கலப்படமாயிடுது. ஸோ அதனால கழிவு வந்து ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமான ரொம்ப இன்னும் இப்படி மோசமாயிட்டே இருக்கு. காரணம் எழுதி இயற்கை வளங்களை அழிச்சிட்டோம், இயற்கை வளங்களை அழிச்சு செயற்கையான முறையில் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அது நான் விளைவுகள் தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். வேறு இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றது, கிணறு, ஒரு சின்ன கிணறு, அந்த காலத்து கிணறு வெட்டுவாங்க. அந்த கிணறு வெட்டினா கிணறுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம், குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம், துவைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், குளிக்கிறது எல்லாமே அந்த கிணறு பூர்த்தி செய்யும். ஆனால் அந்த அதே ஊரில் நதி ஓடுதுன்னா அந்த ஒரு கிணறு என்ன பூர்த்தி செய்யுமோ எல்லாமே அந்த நதி பூர்த்தி செய்யுது. எல்லா தேவையும் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்யும். இப்போ ஒரு கிணறு இருந்தால் கொஞ்சம் பேருக்கு உதவி செய்யும் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு. ஆனால் அந்த ஊரில் நதியே ஓடுதுன்னா எல்லாருக்கும் பிரயோஜனப்படுது இல்லையா? இப்போ அது மாதிரி தான் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். வேதங்களுடைய நோக்கம், வேதங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பலநோக்கு செயலில் மாட்டிக்குவோம். பலநோக்கு கர்மகாண்டம், கர்மகாண்ட பகுதியில் எனக்கு இந்த தேவதையை வழிபட்டால் இந்த பலன் கிடைக்கும், எனக்கு இந்த பூஜை செய்தால் இந்த பலன் கிடைக்கும், எனக்கு இந்த யாகம் பண்ணால் இந்த பலன், இப்படி பலநோக்கு கர்மங்கள் அதில் மாட்டின்வோம். பட் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட், கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் வேதங்களுடைய நோக்கம் என்ன, வேதங்களுடைய நோக்கம் கிருஷ்ணாவை அறிவது, கிருஷ்ணாவை அறிவது. வேதேச சர்வை அகமே விவேத்தியோ, வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர். இப்போ அதை விட்டுட்டா என்னாகும், பிரயோஜனமே இல்லை. கிருஷ்ணா விட்டுட்டு வெறுமனை வேதங்களை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சத்கர்ம நிபுணோ விப்ரா. சத்கர்மா, ஒரு பிராமணனுக்கு ஆறு விதமான கர்மங்கள் இருக்குது, படன், பாடன், யஜன், யாஜன், தான பறிக்கிறா, சாஸ்திரம் படிக்கிறது, மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது, படன் பாடன், யஜன் யாஜன், பகவானை வழிபடுறது, மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது, தான பிரதிகிரகா, பிரதிகிரகா தானம், சேரிட்டி, ஒரு தானம் கொடுக்கறது, தானம் பெற்றுக்கொள்வது, சத்கர்மா ஆறு விதமான செயல் பிராமணர். நிபுணம், ரொம்ப தேர்ச்சி பெற்றவனா இருக்கலாம் அதுல, இந்த செயல்கள்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவனா இருக்கலாம் பிராமணர். சத்கர்ம நிபுணோ விப்ரா, மந்திர தந்திர விசாரதா, அவர் வேதங்களில் உள்ள மந்திரங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா சொல்லலாம், ரொம்ப அழகா நேர்த்தியா கரெக்டா அந்த பாடல் எல்லாம் வேதங்கள் ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகா உச்சரிக்கலாம். மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணுவோ குரு நஷ்யாத், ஆனால் அவர் கிருஷ்ண பக்தர் இல்லைன்னா அவர் குரு ஏற்றுக்க முடியாது. அதே சமயம் வைஷ்ணவ சொப்பச்சவ குரு, அதே சமயம் அவர் வேதங்களில் வந்து அவ்வளோ எக்ஸ்போர்ட் இல்லை, ஆனால் கிருஷ்ணர் மேலே தூய்மையான அனுபவிச்சிருக்கார், கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறார், கிருஷ்ணனுடைய தத்துவங்களை பின்பற்றுறார், பாகவத தர்மத்தை பின்பற்றுறார், அப்படின்னா அவருக்கு அண்ண மூடிட்டு குருவாக எடுத்துடலாம். அவைஷ்ணவ குரு நஷ்யாத் வைஷ்ணவ சொப்பச்சவ குரு, யார் குருவாக எடுத்துக்கலாம்னு வேதம் சொல்லுது, பாகவத தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்க, பகவானை பூர்ணமாக சரணடைந்தவர். அவருக்கு அவர் வந்து பெரிய பிராமண குலத்தில் பிறக்காமல் இருந்திருக்கலாம், பிராமண குலத்தில் பிறக்காமல் இருந்திருக்கலாம், வேத மந்திரங்கள்லாம் ஓதாமல் இருந்திருக்கலாம், பட் அவருக்கு ஆனால் அவர் கிருஷ்ணாவுடைய பக்தராக இருந்தார், அவர் பாகவத தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவர் குருவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக பிரபுபாத் வந்து பொருளூரில் கோட் பண்ணியிருக்கார், அகோ பதஸ்வஜோ அவதோ கரியான் யஜிக்மாக்ரே வர்ததே நாம துப்யம் எம்பெருமானே, நாய் உண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குளத்தில் பிறந்திருப்பவனும் உமது நாமத்தை சொல்பவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றான். அத்தகையவன் ஏற்கனவே எல்லா புனித நிலைகளில் புனித தலங்களில் நீராடி எல்லா வேத இலக்கியங்களையும் பன்முறை கற்று வேத சடங்குகளின் படி எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவனாகவே இருக்க வேண்டும். அத்தகையவன் ஆரிய பரம்பரையில் மிகச்சிறந்தவனாக கருதப்படுகிறார். பாருங்க, யார் மிகச்சிறந்தவர் கலியுகத்துலனா, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. யார் வந்து கிருஷ்ணாவுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறாரோ அவர் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நபர், ஆரிய பரம்பரையிலே. ஆரியன்னா தன்னை உணர்ந்தவர், நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் அப்படின்னு. அதனால தான் முன்னாடியே உள்ள ஸ்லோகங்களை கிருஷ்ணா சொல்றாரு, அனாரிய ஜூஷ்டம் அஸ்வரிக்கம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. கிருஷ்ணா கேட்கிறார் அர்ஜுனன்ட்ட, குதஸ்துவா கஷ்மலம் இதம், குதஸ்துவா எங்கிருந்து வந்தது, கஷ்மலம் இந்த அழுக்கு உன் மனதுல, குதஸ்துவா கஷ்மலம் இதம் விஷமே சமுபாஸ்திதம் அனாரிய ஜூஷ்டம் ஆஸ்வர்க்கியம் அகீர்த்தி அகீர்த்திகரம் அர்ஜுனா. அர்ஜுனா உன் மனசுல எங்கிருந்து இந்த அழுக்குகள்லாம் வந்தது, இது உனக்கு புகழ் தராது, அவமானத்தையே கொடுக்கும், இது ஆரியனுக்கு உகந்ததல்ல. அப்ப ஆரியன்னா யாரு, தன்னை உணர்ந்தவர், நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், இதை உணர்ந்தவர் தான் ஆரியன். ஸோ அதனால கிருஷ்ணா வந்து இங்கே ரொம்ப அழகா சொல்றார், வேதங்களுடைய நோக்கத்தை அறிந்தவனால் அது அடையப்படுகிறது. இப்போ வேதங்களுடைய நோக்கம் கிருஷ்ணர் அடையிறது, அப்ப கலியுகத்துல வந்து நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதி சோதனசனாம்சாம் கலோ கல்மசனாசனம் நவ பிரபாரம் சாஷா சர்வவேதேஷ திசே. இந்த 16 வார்த்தைகள் அடங்கிய இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து எல்லா வேதங்கள்லையும் இதை விட இதை சிறந்த ஒரு முறை இல்லை கலியுகத்தில், இதுதான் மிக உயர்ந்ததுன்னு எல்லா வேதங்களையும் சொல்லுதான். நான் இதோ இதை தவிர வேறு உபகாரம் கிடையாது கலியுகத்தில், தவிர வேறு வழி இல்லை நம், இதுதான் ஒரே வழி. எல்லா வேதங்களும் இதைத்தான் பரிந்துரைக்குது பறைசாற்று. ஸோ அதனால ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தோன்றினார், லீலைகள் புரிந்தார். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் முழுமுதற் கடவுள். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னி கௌரத்து செய்தம். நமோ மகாவதன்யாய், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம் சைதன்யமா. எதுக்காக தோன்றினாரு? கிருஷ்ணதான் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா கிருஷ்ண சைதன்யா வந்திருக்கிறாரு. எதுக்காக? கிருஷ்ண பிரேம பிரதாயது, கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குற, கிருஷ்ண பிரேமத்தை வழங்குறார். இப்போ சைதன்ய மகாபிரபு அவருடைய ஆதி லீலை, அவர் ஆரம்ப லீலையில வந்து ஒரு நிமாய் பண்டிட்டுக்கிற ஒரு கற்றறிந்த பிராமணராக வளம் வர்றார் கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரிங்கிற தூய்மையான வைஷ்ணவரை சந்திக்கிறார், ஈஸ்வரபுரி. ஸோ ஈஸ்வரபுரியை சந்திச்சு சைதன்ய மகாபிரபு எடுத்து தீட்சை பெற்றிருக்கிறார். சைதன்ய மகாபிரபு முழுமையான கடவுள், அவருக்கு தீட்சை அவருக்கு குருவெல்லாம் தேவையில்லை. ஆனாலும் சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வந்திருக்கிறதுனால அவர் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிக்கிறார். ஒரு பக்தர் வந்து ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடையணும், அவர்கிட்ட தீட்சை பெறணும், பக்தி தொண்டு அவர் மூலமாக வழி அவருடைய வழிகாட்டுதின் கீழே பக்தி தொண்டு செய்யணும், குரு அவசியம் அப்படிங்கிறத சைதன்ய மகாபிரபு நமக்கெல்லாம் வலியுறுத்துறார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு சைதன்ய மகாபிரபு, தன்னுடைய பக்தர்களே ஒருத்தர் தன்னை குருவாக எடுத்துட்டு அவருக்கு அவருடைய சேவையில் ஈடுபடுறார். அவர் இன்னும் அவருக்கு புகழ் சேர்க்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அப்படி ஈஸ்வரபுரியிட்ட தீட்சை வாங்கின்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஈஸ்வரபுரியிட்ட தீட்சை வாங்கினதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுட்ட ஈஸ்வரபுரி தீட்சை வந்து தினமும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கணும் நீ அப்படின்னு சொல்ற, இதுதான் நாமம், இதுதான் உனக்கு தீட்சை. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி சைத்தன்ய மகாபிரபு தினமும் பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்கிறார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு காசிக்கு வர்றார், வாரணாசி பனாரஸ் காசியில வந்து சைத்தன்ய மகாபிரபு நாமசங்கீர்த்தனம் பண்றார். சைத்தன்ய மகாபிரபுடைய கைகள்லாம் அப்படியே நீண்டு முழங்கால் வரைக்கும் இருக்கும், அஜானுலம்புதபுஜோ கனகாவதாரோ அப்படி உருக்கிய பொன்னிறம், சைத்தன்ய மகாபிரபு உருக்கிய பொன்னிறத்துல இருக்க, அவருடைய கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி விருந்து காது வரை இருக்கு, பயங்கர அழகு. இளம் சன்னியாசி சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு பிருந்தாவனத்தில் பிருந்தாவனம் போகணுங்கிற ஆசையில் கிருஷ்ணாவை பார்க்கணும் தரிசனம் பண்ணுங்கிற ஆனந்தத்தில் வந்து கீர்த்தனை பாடிட்டே போகிறார். அப்போ காசியில் வரும்போது சைத்தன்ய மகாபிரபு நாமசங்கீர்த்தனை பண்ணிட்டு வர்றார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் சைத்தன்ய மகாபிரபு பின்தொடர்ந்து நாமசங்கீர்த்தனை பார்த்துட்டு வராங்க, கேட்டுட்டு வராங்க, அவர் கூட சேர்ந்து பாடுறாங்க ஆடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ சந்தோஷமாக கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடுறார், நடனம் ஆடுறார். காசியில் வந்து என்ன பிரச்சனைனா மாயாவாதிகள் நிறைய வைப்பாங்க. மாயாவாதிகள்னா கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்றது, கிருஷ்ணாவோடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிருஷ்ணாவோட இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறவங்க அருவாவாதிகள் மாயாவாதிகள். இந்த மாயாவாதிகள்லாம் பரிகாசம் பண்ணுறாங்க, என்ன இவர் ஒரு சன்னியாசி மாதிரியே நடந்துக்கிறாரு, ஒரு சன்னியாசி உட்காந்து வேதமெல்லாம் படித்து தர்க்கம் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணணும், வேதங்களில் பாண்டி தீம் பண்ணணும், அதை விட்டுட்டு ஒரு ரோட்டில் பாடிட்டு போகிறாரு பக்குவம் இல்லாத மாதிரி அப்படின்னு எல்லாம் பரிகாசிக்கிறாங்க, எல்லனும் பண்ணுறாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் கீர்த்தனை பாடிட்டு இருக்கார். ஆனால் அங்கே ஒரு பக்தர் இருக்கார் காசியில், மகாராஷ்டிர பிராமணர், அவருக்கு ரொம்ப வருத்தம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு வீட்டில் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு அழைச்சின்னு போகிறார். அழைச்சின்னு போய் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், மகாபிரபு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக நாமசங்கீர்த்தனை பண்ணுறீங்க, ஆனால் இங்கே உங்களை சன்னியாசிகள்லாம் உங்களை வந்து ஏளனம் பண்ணுறாங்க, என்ன இவர் ஒரு சன்னியாசியாக இருந்துட்டு இப்படி ரோட்டில் பாடிட்டு போகிறாரு அப்படின்னு உங்களை கேலி பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அந்த பக்தர் வந்து மகாராஷ்டிர பிராமணர் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறார் சைத்தன்ய மகாபிரபு. என் சைத்தன்ய மகாபிரபு சும்மா கேட்டுன்றார், அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அவர் பிருந்தாவனம் போகிறார். பிருந்தாவனம் போயிட்டு வரும்போது திரும்பவும் நாமசங்கீர்த்தனை பண்ணிட்டு வரைச்ச வந்து அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, யார் மகாராஷ்டிர பிராமணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட்றது அழைக்கிறார். அப்போ பிரசாதம் சாப்பிட்டு அழைக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நாங்கள் இன்றைக்கி அந்த மாயாவாதி சன்னியாசியில் அழைச்சிருக்கேன், நீங்களும் அவங்களோட பிரசாதம் எடுத்துக்கணும், சைதன்யமாக சிரிச்சுட்டு ஓகே அப்படி ஆகட்டும். அப்போ சைதன்யமா அப்புறம் பிரசாதம் சாப்பிட வரும்போது இந்த மாயாவாத சன்னியாசிலாம் உட்காந்துருக்காங்க. அவருடைய தலைவர் வந்து அவருடைய லீடர் அவருடைய குரு வந்து பிரகாசானந்த சரஸ்வதி. பிரகாசானந்த சரஸ்வதி ஸ்ட்ராங்கான உறுதியான ஒரு சன்னியாசி, மாயாவாத சன்னியாசி. இப்போ இது மாதிரி எண்ணற்ற சன்னியாசிகள் உட்காந்துருக்காங்க. சைதன்ய மாப்பு வந்து ரொம்ப அடக்கமாக பணிவாக இந்த கை கால்லாம் கழுவுற இடம், வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு வராண்டா மாதிரி இருக்கும், அங்கே வந்து கை கால்லாம் கழுவுவாங்க. அந்த கை கால் கழுவுற இடத்துல போய் அப்படியே பவ்யமாக உட்காடுறாரு. அதை பார்த்த உடனே இந்த பிரகாசானந்த சரஸ்வதி என்ன பண்ண, எழுந்து போய் சைதன்ய மாப்பு கை பிடிச்சி தூக்குறாரு. என்ன நீங்கள் ஒரு சன்னியாசி இருந்து அந்த மாதிரி அஸ்தமான இடத்துல போய் உட்காடுறீங்க, வாங்க என் பக்கத்தில் உட்கார், நீங்கள் நாராயணர், நீங்கள் நாராயணர். அதாவது மாயாவாதிகள் என்னென்னா ஒருத்தர் சன்னியாசி எடுத்துட்டு அவர் நாராயணர் ஆகிட்டார். தண்டகரண மாத்திரேன நர நாராயண பவே, தண்டகரண மாத்திரேன தண்டம் எடுத்துட்டாலே மாயாவாதி சன்னியாசி என்ன நினச்சிருவாங்கன்னா நான் தண்டம் எடுத்தாச்சு, தண்டம் எடுத்துட்டா சன்னியாசி எடுத்துட்டா தண்டகரண மாத்திரேன நர நாராயண பவே, நான் மனுஷன், நான் தண்ட சன்னியாசி சன்னியாசி எடுத்துன்னா நான் நாராயணன், நானும் நாராயணன் ஒன்று தான் அப்படிங்கிறது அவங்க தத்துவம், மாயாவாத தத்துவம், நானும் கிருஷ்ணா ஒன்று. ஆனால் பிரகாசானந்த சரஸ்வதிக்கு தெரியாது சைத்தன்ய மாப்பு முழுமுதற் கடவுள். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவர் முழு முழுக்க அதெல்லாம் ஏற்றுன்றார், நீங்கள் நாராயணர், நீங்கள் நாராயணர் செய்யின்றார். ரெண்டு அவரை அழைச்சிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். உட்கார வச்சு இப்படி பேசும்போது கேட்குறாரு, நீங்கள் வந்து எங்கள் கூட எல்லாம் சேர்ந்து சாஸ்திரங்களை வந்து விசாரணை பண்ணாமல் இப்படி ரோட்டில் பாடிட்டு போகிறீங்க. அப்போ சைதன்ய மாப்பு ரொம்ப அடக்கமாக சொல்கிறார், என்னுடைய குருநாதர் வந்து என்கிட்ட சொன்னார், உனக்கு வேதெல்லாம் படித்தா புரியாது, நீ ஒரு முட்டாள். ஆக்சுவலி சைதன்ய மாப்பு முழுமுதற் கடவுள், ஆனால் ஒரு அடக்கமான ஒரு பணிவான ஒரு சீடனாக தன்னுடைய குரு முன்னாடி அவர் நடந்துக்கிட்டார். இப்படி தான் இருக்கணும், ஒரு சீடர் வந்து எவ்வளோ கற்றிருந்தாலும் ஒரு ஆன்மீக குரு முன்னாடி நம்ம தன்னை முட்டாளாக தான் நினச்சிக்கணும், நான் முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு குரு தான் என்னை வழி நடத்தணும். இதைத்தான் ரூபகோசாமி சனாதன கோசாமி பண்ணாங்க. அவங்க பெரிய பெரிய ஸ்காலர் பண்டிதர்கள், அவங்களுக்கு எல்லா வேதங்களும் தெரியும், புராணங்கள் தெரியும், அவங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். ஆனாலும் சைதன்ய மாப்பு முன்னாடி வந்து சைதன்ய மாப்பு முன்னாடி ரெண்டு பேர் வந்து புல்லு கட்டு வாயில் வச்சுக்கிட்டு ஒரு தண்டை போல் விழுந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. எங்களை ஜனங்கள்லாம் பண்டிதர்னு சொல்கிறாங்க, மிக கற்றறிந்தவங்க, உயர்ந்தவங்க, பிராமண குலத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மகாபிரபு எங்களுக்கு நாங்கள் யாருன்னே தெரியல, கியாமி ஆமே ஜாமி சாப்பத் தாபத்ராபத்ராய், ஏன் நாங்கள் வந்து மூணு வித துன்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களை நீங்கள் தான் இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கணும். இதுதான் பணிவு, பணிவு எளிமை ஒரு வைஷ்ணவட்டை இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒரு சீடன், ஒரு சீடன்ட்ட குரு முன்னாடி போகும்போது அந்த ரொம்ப 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 தாழ்த்திக்கும் குரு முன்னாடி, குரு முன்னாடி உயர்த்தி பேசுறது, குரு முன்னாடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, குருவை சாதாரணமான மனிதனாக நினைக்கிறதெல்லாம் நரகத்துக்கு நம்மளை அழைத்துப்போம். அதனால் ஒரு ஆன்மீக குரு முன்னாடி எப்போவுமே நம்ம பணிவாக அடக்கமாக இருக்கும், அவருக்கு சேவை பண்ணணும். அது இப்படி சைதன்ய மாப்பு சொல்கிறாரு, என்னுடைய குரு மகாராஜன்ட்ட சொன்னார், நீ வந்து ஒரு முட்டாள், உனக்கு வேதெல்லாம் படித்தா புரியாது, இந்த நாமத்தை உச்சரிக்கணும்னு சொன்னார். ஸோ நான் வந்து இந்த நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தேன், நான் என்னால் கட்டுப்படுத்திக்க முடியல. எப்போல்லாம் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறேன் இப்போ உடம்புலாம் நடுங்குது, வா நான்லாம் தளருது, என் கண்களும் கண்ணீர் வருது, என்னால் நிற்க முடியல, குத்திட்டு ஆடுறேன், நடனம் ஆடுறேன், என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல. நான் போய் குரு மகாராஜ்கிட்ட கேட்டேன், குரு மகாராஜ் எனக்கே இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் என்ன அப்படி ஒரு மந்திரம் கொடுத்தீங்க, என்னால் என்னை கட்டுப்படுத்திக்கவே முடியல, என்னால் நடனம் ஆடாமல் இருக்க முடியல, என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல, என்ன ஆழாமல் இருக்க முடியல, அப்படி என்னை அறியாமல் என்னென்னோ உணர்வுகள்லாம் ஏற்படுது, என்னால் இந்த நாமத்தை உச்சரிக்காமல் இருக்க முடியல. ஏன் குரு மகாராஜ் சொன்னார், நீ ரொம்ப பாக்கியசாலி, உனக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். சண்டையிலேருந்து நான் இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாமசங்கீதத்தில் பண்பை என்ன என்னால் கட்டுப்படுத்திக்க முடியாது அப்படின்னு சைதன்ய மாப்பு ரொம்ப பணிவாக அடக்கமாக அவங்ககிட்ட சொல்கிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைதன்ய மாப்பு கருணையினால் அந்த மாயாவாதிகள் அவ்வளோ பேரும் கிருஷ்ண பக்தராயிடும். பிரகாசானந்த சரஸ்வதியிலும் அவருடைய சீடர்கள் அனைவரும் பேரும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து சைதன்ய மாப்பில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஸோ இதுதான் கலியுகத்தில் வந்து சைதன்ய மாப்பு இந்த லீலை மூலமாக நமக்கு என்ன அறிவுறுத்துறாரு, கலியுகத்தில் நம்மெல்லாம் மந்த புத்தி உள்ளவங்க, நமக்கு வேதங்கள் உள்ள விஷயங்கள்லாம் புரியாது, ரொம்ப கஷ்டம், வேதங்கள் உள்ள விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படியே நம்ம வேதங்களை படித்தாலும் நம்ம குழப்பமாயிடும். ஏன்னா வேதங்களை வந்து இறுதியான லட்சியத்தை விட்டுட்டோன்னா அவ்வளோதான், நம்ம தவறான திசையில் போயிடுவோம். அதனால் என்னது, வேதங்களுடைய நோக்கமெல்லாம் கிருஷ்ணர் அடையிறது தான். அதனால தான் வேதத்தினுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ண பக்தி தான் பறைசாற்று, கிருஷ்ணா பக்தி தான் மிக மிக உயர்ந்தது, கிருஷ்ணாவுடைய நாமம் சங்கீதத்தில்தான் உயர்ந்தது. கலையதோஷ நிதிராஜன் ஓ நிதிராஜனே கலியுகத்தில் நிறைய குறைகள்லாம் இருக்கு. அஸ்தி ஏவோ மகாத்மனா, ஒரே ஒரு நன்மை என்னது, கீர்த்தனா ஏவ கிருஷ்ணசிய, கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் முக்த சங்க பரம்பரிச்சு, நம்மளை எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் கலியுகத்தினுடைய தாக்கங்கள்லேருந்து விடுவிச்சிடும். அதனால ஸ்ரீமத் பாகவதம் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய அன்பு, கிருஷ்ணருடைய நாமத்தினுடைய மகிமைகள், இதைத்தான் நமக்கு பறைசாற்று. இதுதான் வேதனுடைய சாரம், இதுதான் வேதனுடைய ரகசியம். அதனால கலியுகத்தில் வந்து ஒரே வழிதான் பகவானுடைய நாம ஜபம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இதை வந்து இன்னும் நம்மகிட்ட இதை உறுதிப்படுத்துறதுக்காக, சைத்தன்ய மகாபிரபு லீலையோட நோக்கமே வந்து நம்மளை எல்லாரையும் கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனை பண்ண வைக்கணும். இதுதான் யுக தர்மம். இந்த யுக தர்மத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு முழு முதல் கடவுள் வந்து இந்த பூமியில ஒரு பக்தராய் தோன்றினார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு எப்படி இந்த பிரகாசம் சரஸ்வதி எல்லாரையும் கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்தினாரோ, அது போல சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சகாக்கள் எல்லாருமே வந்து ரூப கோசாமி, சனாதன கோசாமி இவங்கெல்லாம் பக்தி சம்பந்தமான எல்லா சாஸ்திரங்களையும் சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளைப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து ஆன்மீக பாதையில பக்தி தோண்டில முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்காக, ஹரிநாமத்துல வந்து பக்குவம் அடைய வைக்கிறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய பீரியட்ல அவருடைய சமயத்துல வந்து சுபுதி ராய் அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். சுபுதி ராய் வந்து ஒரு ஜமீன்தார், ஒரு கலெக்டர், டாக்ஸ் வரி வசூலிக்கிறவர். அந்த காலத்துல வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு கலெக்டராக இருந்தார் சுபுதி ராய், 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சுபுதி ராய் வந்து அப்படி கலெக்டராக இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு முஸ்லீம் பையன், ஒரு முகமது பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். சுபுதி ராய் வந்து அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்காரு, எப்படி எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யறது, எப்படி வரி வசூல் பண்ணுறது, எப்படி இந்த விஷயங்கள்லாம் கணக்கு வழக்கு இதெல்லாம் வந்து சுபுதி ராய் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சில சமயங்கள் சுபுதி ராய் வந்து ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கு வர அவன்கிட்ட, அவனுக்கு வந்து புரியாது, அவன் தப்பு பண்ணும்போது அவனை அடிக்கிறார். ஏன்னா டீச்சர் ஆசிரியர் வந்து தவறு செய்யும்போது மாணவனை கண்டிக்கணும், அவனை தண்டிக்கிறது ஆசிரியருடைய கடமை. அவனை தண்டிக்கிறதோ இல்லை கண்டிக்கிறதோ வந்து அப்போதான் வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கும், அந்த வேலையோட முக்கியத்துவம் என்ன. அப்போ வந்து அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க, கவனக்குறைவாக இருக்க மாட்டாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க, பொறுப்பாக செயல்படுவாங்க. அப்போ ஒரு குரு அல்லது ஒரு ஆசிரியர் அவங்க தன்னுடைய சீடனையோ இல்லை மாணவனையோ கண்டிக்கிறாருன்னா அவருடைய நன்மைக்காக தான். அவன் சீக்கிரமாக அந்த வேலையை நல்லா தெரிஞ்சுக்கணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கவனமாக செய்யணும், அப்போ தான் அதில் இன்னும் நல்லா முன்னேறி வருவான் அப்படின்னு சில சமயங்களில் தொடர்ந்து தவறுகள் செய்யும்போது கண்டிக்கக்கூடியது டீச்சருடைய கடமை, குருவோடைய கடமை. இப்படி சுப்புதி ராய் வந்து அவர் வந்து நிறைய இடங்களில் அவர் சொல்லி கேட்காம தவறு செய்யும்போது அவர் கண்டிச்சிருக்காரு, தண்டிச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. தென் ஓவரா பீரியட் கொஞ்ச காலத்தில் என்ன ஆயிடுதுன்னா சுப்புதி ராய் வந்து அந்த பதவியிலேருந்து ஓய்வு பெறார், ரிட்டையர்ட் ஆயிடுறார், ஓய்வு பெறார். அந்த இடத்துக்கு இந்த முஸ்லீம் பையன் வந்து அந்த பதவிக்கு வரான், அந்த கலெக்டர் பதவி வரி வசூல் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த முஸ்லீம் பையன் வரான். அப்போ அவனுக்கு ஒரு நாள் அவன் மனைவி அவன் ஒய்ஃப் வந்து அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் இவன் வந்து அந்த சட்டையை அவனுடைய குர்த்தாவை கழட்டும் போது அவன் முதுகில் நிறைய தழும்புகள், நிறைய பெரம்படிப்பட்ட தழும்புகள், சவுக்கடிப்பட்ட தழும்புகள். இதை பார்த்தோன்னே மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்ன உடம்புல இவ்வளோ காயங்களாக இருக்குது, இவ்வளோ தழும்புகளாக இருக்குது, எப்படி இது நடந்தது? அப்போ அவர் சொல்கிறாரு, சுபுதி ராய் வந்து என்னுடைய அப்பா மாதிரி எனக்கு, அவர் வந்து என்னை அந்தளவுக்கு கண்டிக்கலை, தண்டிக்காமல் இருந்திருந்தாருன்னா நான் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது, நான் இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியில் நான் இருக்க முடியாது. அவர் என்னுடைய அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னை நிறையா கண்டிச்சிருக்காரு, தண்டிச்சிருக்காரு, எனக்கு நிறைய அடி கொடுத்துருக்காரு. நான் தவறு செய்யும்போதும் நம்ம தொடர்ந்து தவறுகள் செய்யும்போதும் என்னை வந்து திருத்துறதுக்காக என்னை கடுமையாக தண்டிச்சிருக்காரு. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் அந்தளவுக்கு என்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கலைன்னா நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் அவன் மனைவினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை இல்லை, உங்களை என்னதான் இருந்தாலும் இப்படி நடந்துக்கூடாது, உங்ககிட்ட நீங்கள் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் அவரை தண்டிக்கணும், இதே மாதிரி அவரை கைது பண்ணி அவருக்கு அடி கொடுக்கணும், தண்டிக்கணும். ஐயோ, அது எப்படி நான் செய்வேன், அவர் எனக்கு அப்பா மாதிரி, அவருடைய இதில் தான் இது மாதிரி நான் வந்திருக்கேன், நான் அவரை தண்டிக்க மாட்டேன். இல்லை இல்லை, அவருக்கு ஏதோ நீங்கள் தண்டனை கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் ஏதோ ஒரு தண்டனை அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வைஃப் சொல்கிறார், மனைவி சொல்கிறான். என்ன பண்ணுறாரு, அவர் தன் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக, தன் மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேணா அவர் பண்ணலாம், அவர் மேலே வந்து தண்ணி தெளிச்சிடலாம். ஸோ இந்த வேத காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்போ கூட ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிராமணர்கள் வந்து மற்ற பிரிவினர் கூட அவ்வளோ சுலபமாக அவ்வளோ ஏற்றுக்க மாட்டாங்க. மற்ற சமுதாயத்தில் வந்து மற்ற கீழ் பிரிவினர்கள், பிராமணர் வந்து முதல் தரமானவங்க, சத்திரியர் ரெண்டாவது தரம், அதுக்கப்புறம் வைசிய சூத்ரர், சூத்ரன், பிளேச்சா, யவனா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிராட குணாந்திர புளிந்த புலக்கஷா ஆவீர யவனா சும்பா அசாதையா கிராடா குணாந்த புளிந்த புலக்கஷா, இதெல்லாம் ரொம்ப பாப்ப யோனி, ரொம்ப ரொம்ப கீழ்நிலை பாவம் செய்தவங்க இந்த மாதிரி பிறவி எடுப்பாங்க. கிராட குணாந்த புளிந்த புலக்கஷா ஆவீர சும்பா யவனா அசாதையா, ஏன்னு பாவேன்னு சுத்தஸ்ரீ பிரப விஷ்ணுவே நமகா. ஸோ பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இத்திரி இலி குளத்தில் பிறந்திருந்தாலும் பகவானி நாமத்தை சொன்னால் உடனே அவங்க முதல் தரமான வைஷ்ணவராக முதல் தரமான வைஷ்ணவராக அப்போ இவர் என்ன பண்றாரு, இவர் ஒரு பிறவியில் ஒரு மிளேச்சா ஒரு முஸ்லீமா இருந்ததுனால பிராமணர்கள் வந்து இவங்களை தொட மாட்டாங்க, இவங்க நெருங்க மாட்டாங்க, இவங்க கையால் சாப்பிட மாட்டாங்க, இவங்க கையில் எந்த பொருள் வாங்க மாட்டாங்க, அவங்கள வந்து அப்படிதான் பார்த்தாங்க. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிராமண சமுதாயம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தாங்க இந்த விஷயத்தில், மற்ற பிரிவினர்கள்ட்ட ரொம்ப கடினமாக நடந்துக்கிட்டாங்க. அப்போ யாராவது ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பிராமணன் வந்து இன்னொரு சூத்ரன் அவனுடைய வீட்டில் சாப்பிட்டாலோ இல்லை அவங்க தண்ணி பருகினாலோ அவங்க தண்ணி வந்து தெளிக்கப்பட்டாலோ உடனே வந்து அவங்கள பிராமண சமுதாயத்தின் விலக்கி வச்சிருவாங்க. இவன் பிராமணனாக இருக்க தகுதி இல்லை, இவன் வந்து பிராமணனுக்குள்ள குணங்கள் எல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு அவனை சமுதாயத்திலிருந்து நிராகரிச்சிருவாங்க. அப்போ சுபதிராய வர சொல்லி இந்த மன்னன் என்ன பண்ண, அந்த கலெக்டர் என்ன பண்ணார், அந்த பையன் முஸ்லீம் பையன் தன்னுடைய ஜக்கிலிருந்து தண்ணி எடுத்து அவர் மேலே தெளிக்க போ, தண்ணி எடுத்து தெளிக்க போகும்போது சுபதிராய சொல்றார், வேண்டாம் வேண்டாம் என் மேலே தண்ணி தெளிச்சிடாத, என்னை மேலே தண்ணி தெளிச்சா நான் அசுத்தமாயிடுவேன், அப்போ என்னை வந்து என் சமுதாயம் ஏற்றுக்காது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வேற வழி தெரியல, என் மனைவி வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்கிறா அப்படின்னு தண்ணி தெளிச்சிடறான். தண்ணி தெளித்த உடனே அங்குள்ள சபையில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது சுபதிராய் வந்து ஒரு அசுத்தமானவரோட கையிலேருந்து தண்ணி தெளிக்கப்பட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் பிராமின் கம்யூனிட்டி பிராமண சமுதாயம் அவரை நிராகரிச்சு, நீ பிராமணாக இருக்கவே தகுதி இல்லை, உன்னுடைய பிராமண தகுதி நீ இழந்துட்ட, நீ ஒரு ஒரு நேச்சர் ஒரு சூதரனுடைய ஜலம் மேலே பட்டதுனால நீ வந்து பிராமண குவாலிட்டி பிராமணுடைய குணங்கள்லாம் நீ இழந்துட்ட நீ அப்படின்னு எல்லாரும் ஒரு சமுதாயத்துக்கு விளக்கி வைக்கிறார். இன்னும் சுபதிராய்க்கு தாங்க முடியல, பயங்கரமான வேதனை. இதெல்லாம் அவர் எல்லாத்தையும் கேட்குறாரு, இது பரிகாரம் என்ன, நான் எப்படி என்னை புனிதப்படுத்திக்கிறது, இது பரிகாரம் போன புனிதமாகணும் இல்லையா. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சூதரன் கையில் தண்ணி தெளிக்கப்பட்டதுனால இவன் அசுத்தமாயிட்டாரு, ஸோ இவன் புனிதப்படுத்திக்கணும். அப்போ என்ன பண்றது, நிறைய பிராமணர்கிட்ட போய் சஜஷன் கேட்குறாரு, ஒரு ஒரு பிராமணர்கிட்டயே போய் கற்றிருந்தவங்க வேதம் படித்தவங்க கிட்டலாம் போய் நான் எப்படி என்னை புனிதப்படுத்திக்கிறது, அவங்க சொல்கிறது இதுக்கெல்லாம் வழியே இல்லை, இதுக்கு வேற வழியே இல்லை, நீ அசுத்தமானது அசுத்தமானதுதான், இதுக்கு இதை புனிதப்படுத்த சாஸ்திரத்தில் எந்த வழியும் கிடையாது அப்படின்னு அவரை நிராகரிச்சுறாங்க எல்லாம். ஸோ எந்த பிராமணர்கிட்ட போய் கேட்டாலும் நீ வந்து நீ உயிர் வாழ்றதே வேஸ்ட்டு, நீ வந்து உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட், நீ பேசாமல் செத்து போயிடு நீ அப்படிலாம் ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. கேட்டது அவருடைய மனது ரொம்ப வேதனைப்பட்டு அலறாரு. அப்போ அவர் ஒரு பிராமணர்கிட்ட போகிறாரு, அந்த பிராமணர் இன்னும் கடினமாக அவர்கிட்ட நடந்துக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆ நீ வந்து இப்போ அசுத்தமாயிட்ட, நீ சுத்தமாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், அப்படியே என்ன சொல்லுங்கள் நான் செய்கிறேன், நீ என்ன பண்ணணும், பசுவோடைய நெய் இருக்கு இல்லையா, பசுகிட்டிருந்து வரக்கூடிய நெய் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது சுத்தமானது, அந்த நெய்யை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சிட்டு அதை அப்படியே குடிச்சிருன்னு, ஐயோ அதை குடிச்சா நான் செத்து போயிடுவேன், ஆ அதுதான் ஒரே வழி, நீ பசுவோடைய கொதிக்க கொதிக்க காய்ச்சின நெய்யை குடிச்சினா நீ செத்து போயிடுவேன், தென் அடுத்த உடல் வந்து உனக்கு புனிதமான உடல் கிடைக்கும், இந்த உடலில் அதுக்கு வேறு வழி இல்லை. இப்படிலாம் சொல்லவும் வந்து சுபதிராய் வந்து ரொம்ப மன வேதனைப்பட்டு மன உளைச்சலான அழுறாரு, ஐயோ என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு வேறு வழியே இல்லையா, என்னை யாராவது என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா, இதுலேருந்து என்னை யாரும் புனிதப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சைதன்ய மகாபிரபுவோடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றார், சைதன்ய மகாபிரபுவர் சைதன்ய மகாபிரபு வந்து நடந்த சம்பவங்களை சொல்கிறார், இந்த மாதிரி என்னெல்லாம் அசுத்தமாயிட்டேன்னு சொல்கிறாங்க, நான் சுத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை புனிதப்படுத்தவே முடியாதுங்கிறாங்க, இதுக்கு பரிகாரமே இல்லைங்கிறாங்க, இதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாதுன்ட்டாங்க, இதுக்கு வந்து எந்த ஒரு பிராய்ச்சித்தம் கிடையாது, பரிகாரம் நீ செத்து போயிடு, நீ வந்து இந்த உடலை விட்டுட்டு உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் இப்படிலாம் சொல்லி என்ன இது பண்ணுறாங்க, மகாபிரபு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சைத்தன்யமா அப்படி பாதங்களை வந்து சாஷ்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழகு சைத்தன்யமா சொல்லாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழாது ஒரு குழப்பம் இல்லை, ஒரு பிரச்சனை அழாது, இந்த வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உபநிஷதங்கள் எல்லாத்துலேயும் ஒரே வழி இருக்கு, ஒருத்தர் வந்து மிகச்சிறந்த பிராய்ச்சித்த முறை மிகச்சிறந்த பரிகார முறை எல்லா வேதத்துடைய இறுதி லட்சியம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி யார் ஒருத்தர் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க உடனடியாக புனிதம் அடைகிறாங்க. இப்போ நம்ம பிரபுபாதர் பொருளில் இந்த ஸ்லோகம் சொன்னாலே அவர் நாயத்துங்கிற சண்டாள குலத்தில் பிறந்திருந்தால் கூட உடனடியாக அவர் வைஷ்ணவராகிறார். ஒரு வைஷ்ணவன்கிறது பிராமணனுக்கு மேலே, பிராமணன் காட்டில் உயர்ந்தவன், ஒரு வைஷ்ணவன் வரும்போது அவன்கிட்ட எல்லா பிராமணர்களும் பிராமண குணங்களும் பிராமண தன்மைகளும் அவன்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே தோன்றும். அதனால என்ன இருக்கு, நீ வந்து பகவானுடைய நாமத்தை உச்சாரம் பண்ணு தினமும், பகவானுடைய நாமத்தை உச்சாரம் பண்ணா நீ புனிதமாயிடலாம். யஷாஷ பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாதேசுரா, யஷாஷ பக்தி பகவத் அகிஞ்சனா, ஒருத்தர் கிருஷ்ணனுடைய பக்தருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இடையறாவது ஒருத்தர் பக்தி தொண்டு பண்றாருன்னா அவர்கிட்ட எல்லா தேவதைகள் இருக்கிற குணமும் தோன்றும். 33 கோடி தேவதமார்கள் இருக்கிற எல்லா குணமும் வந்து ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட தோன்றும். அதெல்லாம் நீ பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணினா உனக்கு ஏதோ ஒரு அசுத்தம் கிடையாது, உடனடியாக புனிதமாகறேன். இதுவே சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி அஜாமினன் கதையில படித்தோம். அஜாமினோடைய சரித்திரத்தில் வந்து யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அதை காட்டில் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் பிராய்ச்சித்த முறையும் கிடையாது அப்படின்னு சொல்வதை கோஸ்வாமி நமக்கு சொல்றது. இப்போ அதனால சைத்தன்யமா அப்படியே கட்டளை என்ன இருந்ததுன்னா நீ வந்து விருந்தாவனம் போயிடு, நீ விருந்தாவனத்தில் போய் அங்கேருந்து அங்கே வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு கைங்கரியம் பண்ணு, அவங்க தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடு, அவங்களுக்கு பிரசாதம் கொடு, அவங்களுக்கு சேவை பண்ணு. இப்படி நீ வைஷ்ணவ சேவை பண்ணுறதுனாலையும் ஹரிநாமத்தை உச்சரிக்கிறதுனாலையும் விருந்தாவனத்திலேருந்து கைகறி பண்ணி நீ வந்து மிக புனிதமான பக்தன் ஆகிடுது. அதனால உனக்கு அஸ்தமானம்னு யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு சைத்தன்யமாப்பு ஒரு ஆசீர்வதிக்கிறார். ஸோ சுப்பதிராயரும் ரொம்ப சந்தோஷமாக விருந்தாவனத்தில் வந்து தங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கைகறி பண்ணார். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஆறு கோஸ்வாமிகள், அங்களுடைய வைஷ்ணவர்கள், சைத்தன்யமுடைய சைத்தன்யமாப்பிடைய சகாக்கள் யாரெல்லாம் அங்கே வராங்களோ அவங்களுக்கு பிரசாதம் பண்ணி கொடுத்தாரு, அவங்க தங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அவங்க விருந்தாவனத்திலாம் கூட்டி போய் அழைச்சி கொண்டு போய் காமிச்சாரு. இப்படி இப்பவும் ஒரு பகவான் நாமத்தை வச்சிருச்சுட்டு இருக்கு. அதனால இது ஒன்று தான், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணும், பகவானி பக்தி தொண்டு வந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். கிருஷ்ணா சொல்ற பாகவதத்தில் சொல்லி அகாம சர்வ காமோவா மோட்ச காமோ தாரதி தீவிரேன பக்தி யோகேனே ஜெய்தம் புருஷம் பரம். அகாமா ஒருத்தருக்கு ஆசையே இல்லை, எந்த ஒரு ஆசையும் இல்லை, பௌதிக ஆசையும் இல்லை. சர்வகாமா ஒருத்தருக்கு எல்லா ஆசையும் இருக்கு, நான் வந்து பௌதிகத்தில் வசதி அடையணும், குழந்தை அனுபவிக்கணும் அப்படியும் ஆசை இருக்கு. மோட்சகாமா சிலருக்கு முக்தி அடையணும்னு ஆசை இருக்கு. நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அகாம சர்வகாமோ மோட்சகாமோ தீவிரேன பக்தி யோகேன, மிக சிரத்தையோட உறுதியா பக்தி தொண்டு பண்ணோம்னா எஜெய்தம் புருஷம் பரம், நம்ம பகவானை படிப்படி அடையலாம். ஆரம்பத்துல பக்தனுக்கு வந்து ஆசைகள் இருக்கு, பௌதிக ஆசைகள் இருக்கு, ஆனா பக்தி தொண்டு அவனை புனிதப்படுத்தி அவனை பகவான் அழைச்சிக்கிறான். பக்தி தொண்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த பக்தி தொண்டு வந்து கிருஷ்ணாவுடைய பக்தி தொண்டு வந்து எல்லா வித தேவைகளையும் பூர்த்தி செய்யும். எப்படி ஒரு ஆறு வந்து எல்லா சிறிய சிறிய நீர்த்தேக்கங்களையும் பூர்த்தி செய்யுமோ, யாவான் அர்த்த உதப்பானி சர்வதசம்புல தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஷ்ய விதானதக, எப்படி ஒரு சிறிய நீர்த்தேக்கத்தினுடைய தேவைகளை ஒரு பெரிய ஆறு பூர்த்தி செய்யுமோ, அது போல வேதங்களுடைய எல்லா விஷயங்களையும் வந்து பகவானுடைய பக்தி தொண்டு பகவானை அறிவதனாலும் அவருக்கு பக்தி தொண்டு செய்கிறதுனாலும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனாலும் பூர்த்தி அடையும். அதனால கலியுகத்தில் வந்து இந்த ஹரிநாமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நாம ஜபத்தை வந்து சத்தையோடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம். எல்லோரும் தானே விரும்புகிறோம் கலியுகத்தில் வந்து நம்ம சந்தோஷமாக வாழணும், கவலை இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். அப்போ யாரெல்லாம் அது விரும்புகிறாங்களோ அவங்க பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். இதுதான் வேதங்களுடைய இறுதி தீர்ப்பு, இது வந்து எல்லா விதமான விஷயங்களையும் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யும் அப்படின்னு கிருஷ்ணா இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். ஜாய் ஸ்ரீ ப்ரபுபாத் கி ஜாய்.